ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பேசுவது மானம், இதை பேணுவது காமம். கும்பகணன் கூட்டாச்சு என்னென்ன ஆட்சி, வாயில வர்றதெல்லாம் மானம்னு பேசுற, ஆனா செய்யற செயல் எல்லாம் காமமா இருக்கு. எப்படி மானம் வரும்னா, பேசுவது மானம், இதை பேணுவது காமம். அரசை குடிக்கிறாதானே போகும்னா ராவனுக்கு என்ன, மாட்சிக்கு என்ன குறைவு? நல்ல தேவபக்தி, நல்ல மாட்சி, நல்ல அரசு எல்லாம் இருக்கு. தம்பி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, எத்தனை இருந்தாங்க, நல்ல கற்பு கடைசி மனைவி, என்ன குறைக்க? ஒரே ஒரு குறை, இந்த பிரத்யானுடைய மனைவி வந்து ஒழுங்கே போய் சொல்லுவார். ஆதலால் இந்த பரத்தை ஏற்பிரிவு கூடாது, தூது கூடாது என்று சொன்னால் நல்ல மானம் என்று சொன்னார். அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற அந்தந்த குடும்பத்தை நல்ல போற்றி வளர்க்கணும், வளர்க்கணும். அதனால் குடிமை என்று சொன்னார். இப்படி எல்லாம் அந்த நாடு வளர வேண்டும் என்று எண்ணிய பெரியவர் கடைசியில ஒன்று சொன்னார். ரொம்ப அற்புதம், இந்த காலத்துக்கு பொருந்த முடியாது. நாட்டில் இப்படி நல்ல மக்கள் பலர் இருந்தாலும், நல்ல சூழலில் வாழ்ந்தாலும், சில கயவர்கள் நாட்டில் இருந்தால் நாடு குறிப்பிடாது. 108வது அதிகாரம் கயமை என்று போட்டது. கயமை, கயவாளித்தனம் அது என்னென்ன தீக்குணங்கள் உண்டோ அவற்றை எல்லாம் சேர்த்து இருக்கிற ஒரு பெட்டகம், பாதுகாப்பு பெட்டகம்ங்கிற மாதிரி தீமையின் பெட்டகம். கயமையினால் எவ்வளவு நாடு சீர்குலைகிறது. சந்தன கட்ட போகுது, கற்பு போகுது, தெருவில் போற திடீர்னு இறக்கிறேன், அங்கங்க இருக்கிற வங்கிகள் கொள்ளடிக்கப்படுகின்றன, இரவில் தூங்குவோர் கொலை செய்யப்படுகிறார்கள், சாட்சி சொல்ல போறவன் போயிடுறான், நீதிமன்றங்களில் கொலை. இதெல்லாம் என்ன காரணம்? கயமை. கயமை ரொம்ப அற்புதமா பண்ண திருவள்ளுவர். இந்த கயமை இருந்ததுன்னா இத்தனையும் கருத்திருந்த. இப்படி எல்லாம் சொன்ன ஒரு நாட்டு சிறப்பை ரொம்ப அற்புதமா படித்துக் கொடுத்த பெருமை திருவள்ளுவருக்குத்தான். அவரிடத்தில் வாங்கியதான் மற்ற அத்தனை பேர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. தம்பர், கேட்கிறார், திருத்தட்ட தேவர், அவங்க போக முதல் ஞானி திருவள்ளுவர். எனவே அவர் சொன்ன அந்த நாட்டு சிறப்பினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய அமைப்பு இங்கே வளர்கிறது என்று சொல்லி, இப்பொழுது நாம் சோழ நாட்டு சிறப்பை செய்கிடார் வாயிலாக உள்ளே நுழைகிறோம். அப்படி வருகின்ற பொழுது, இப்பொழுது நான் முன்னே சொன்னது போல, நாட்டு சிறப்பினுடைய அடித்தளம் எது? காவிரி. அந்த காவிரியை பற்றி சொல்லப்படும். அதற்கு முன்னாலே ஒரு குறிப்பு, நம்முடைய வரவேற்பு ஐயா சொன்னது மாதிரி, இந்த சோழநாடு காவிரி என்று சொன்னால் அரசரை பற்றி நினைக்கிறேன். அதான் ஒரு பெருமையான அமைப்பு அந்த காலத்துல. அதாவது இங்க துணியே அரசு சொல்றாரு, குடிகதி கோலோச்சும் மாநில மன்னன் அறிவதி நிற்கும் உலகம். திருவள்ளுவரை கேட்கணும் இல்லவா? அரசனுக்கு எது உயிர்னாரு? குடிகள் தான். குடிகளுக்கு எது உயிர்? அரசன். அவ்வளவுதான். நாம அடுத்த வீட்டுல அப்படியே உயிரே வச்சிருந்தோம்னா அடுத்த வீட்டுக்காரங்க நம்ம உயிரே வச்சுக்கிறாங்க. அப்ப எது உயிர்? அடுத்த வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாமும் உயிர், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க உயிர். அதான் நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்து மலதரை உலகம் என்று சொன்னார் சங்க காலப்போ. அப்போ அரசனையே, அரசன் நாட்டையே உயிராக கொண்டிருப்பதனால குடிமக்களும் அரசனையே உயிராக கொண்டாங்க. ஆதலால் இப்ப அந்த இந்த சோழ நாட்டை எடுக்கின்ற பொழுது அந்த சோழ நாட்டை ஆளுகின்ற சோழரை பற்றி சொல்கிறார். பாட்டியல் தமிழரை பயின்ற எல்லையில் கோட்டுயர் பணிவாரை குன்றின் உச்சியில் தூக்கிய வளர்புடி சோழர்கள். ஒரு காலம், ஒரு சமயத்தில் நினைந்தா பெருமிதமாக நம்ம காலர் தூக்கி விட்டு ஜிம்மன்றிருக்கலாம். ஒரு சமயம் நின்ற இல்லவே நினைச்சு பார்த்தா அழணும். பாட்டு உயர் என்று சொன்னார் அருமை சைத்திரா பெருமான். பல்வேறு கருத்துக்களை அப்படியே பொழுது வைக்கிறார். ஒருவனுடைய புகழ்ச்சியை ரெண்டு விதத்துல பாடலாம். ஒன்னு வசனமா பாடலாம், அல்லது செய்யுளா பாடலாம். இதுவரை வேற எதுன்னு இருக்கா? ஒருவரை பற்றி நான் புகழ்ச்சி பண்ணா ரெண்டு விதத்துலாம் சொல்லலாம். எங்க எப்ப சொல்லி சங்கலிக்கும் சொல்லிச்சு. உரையும் பாட்டும் உடையோர் சிலரு, மறையிலை போல மாய்ந்திக்கணும் பலரு. மன்னிக்கணும், இப்ப கம்பர் இதெல்லாம் எல்லாம் நடத்துறோம், ஐயா எல்லாம் வந்துருக்கிறாங்க, சங்கலிக்கத்தையும் நடத்துறோம். இவற்றை கம்பருக்கு சேர்க்கிறார்கள்லாம் அடித்தளம் சங்கலிக்கும் மறந்துட கூட அற்புதமா செய்யறாங்க. இருக்கிற நூல் ரொம்ப குறைவு, அதுல நீதி நூல்கள் பலவா போயிட்டு. எட்டு தொகை பத்து பாட்டு சங்கலிக்கும், பதினஞ்சு கணக்குல எல்லாம் பெரும்பாலும் வந்து நீதி நூலா போயிட்டு. திருக்குறள் நாளடியார், இன்னா நாற்பது, இனிமே நாற்பது, இது திரிகடுகம், இதெல்லாம் நீதி நூலா போயிட்டு சங்கலிக்கும். அவ்வளவு தன்னுடைய தமிழனுடைய தனிக்க தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு சொன்னா அது எங்கே பார்க்கலாம்? சங்கலிக்கங்கள் தான் பார்க்கலாம். அதுல என்ன சொன்னார், ஒருவருடைய புகழ்ச்சி எப்படி வரலாம்? இரு விதத்தில் வரலாம். ஒன்று உரையாக வரலாம், அல்லது செய்யுளாக வரலாம். எப்படி சொன்னார்? உரையும் பாட்டும் உடையோர் சிலரி, மறையிலை போல மாய்ந்திகினோர் பலரு. நாட்டில் எல்லாருமா புகழ்பட வாழுகிறான்? புகழ்பட வாழ்னர் மிகச்சிலராக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வருகிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள், அட்ரஸ் இல்லாம போய், முகவரி இல்லாமல் போய் சென்று சகால பல அதை இப்படியே மனதில் வைத்துக் கொண்டு பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் சோழநாடு எப்படிப்பட்டதுனாரு, அந்த சோழ நாட்டை போட்டு ஒரு பக்கம் பாட்டாக வருகிறது, இன்னொரு பக்கம் உரையாக வருகின்றன. எனவே உரையும் பாட்டும் உடைய சோழ திருநாடு என்று சங்கரேகத்தினுடைய நினைவாக கொண்டு வருகிறது. பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பணிவேரை குந்தி மூச்சியில். அவர்களுக்கு வட எல்லை எதுனாரு, வட எல்லை எது? இமயமலை தான். வடக்கில் இமயமலை எங்கள் மலையேன்னு பாருங்க, வடக்கில் இமயமலை எங்கள் மலை. அதுக்கு நினைச்சு பார்க்கும்போது எப்படி வரும், தண்ணி தண்ணி தான் வரணும் போச்சு. வடக்கில் இமயமலை எங்கள் மலை அப்பா. ஆனால் அந்த பனிவாரை குண்டின் உச்சியில், அந்த இமயமலையினுடைய உச்சியிலே தூக்கிய வளர்பூடி சோழர் அதுல கொண்டு புலிக்கொடியை பொறித்தார்களாம். ஆகவே இமயவரம்பிலே கொண்டு போய் புலிக்கொடியை பொறித்து சோழர் அவர்களுக்கு உரிய நாடு சோழ நாடு என்று இப்படி வருகிறார். அப்படிப்பட்ட சோழர் காவிரி நாட்டியல் பதனையான் உற்றனும். காவிரி நாட்டின் இயல்பை நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா இலக்கணத்துல நுதலி பூதல் என்று, நுதலினா நான் இதனை சொல்லப் போகிறேன் என்று சொல்வது இருக்குதே, அதற்கு நுதலி பூதல் என்று பேர். அப்பொழுது நான் இப்ப எதை சொல்லப் போகிறேன்? காவிரி நாட்டின் இயல்பை சொல்லப் போகிறேன் என்று சொல்லி ரொம்ப அருமையாக காவிரியோடு எயித்து சொன்னார். அந்த காவிரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு கதை. இந்த சோழ நாடு எப்படிப்பட்டதுன்னாரு, ஆதி மாதவ முனி அகத்தியந்தர் புத நீர் கமண்டலம் பொழிந்த காவிரி. இது ஒரு புராண வரலாற்று குறிப்பு, இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, கேட்கலாரும் சொல்றேன். இந்த காவிரி எப்படி வந்தது என்று சொன்னால், நாம வந்து இயல்பா சொல்லுகின்ற பொழுது நல்ல குடகு மலையிலே, குடகு மலையிலே நிறைய மழை பெய்யுது, அது மிக உயர்வாக அந்த மேற்கு பாங்கு இருப்பதனாலும், நம்முடைய கீழ் மாநிலம் அது பள்ளமா இருப்பதனாலும் அங்கு நிரம்ப பெய்கிற மழை வளம் அப்படியே பாய்ந்து வருகிறது தான் காவிரி என்று நம்முடைய நில அமைப்பிலே சொல்லியது. ஆனா பிராண அமைப்பிலே ஒரே ஒரு கருத்து என்னன்னா, அகத்தியர் தன் கமண்டலத்துல நீர் எடுத்து வந்தார். எங்கே? தெற்கு குளம் வந்தார். தெற்கு குளம் எடுத்துட்டே வர்றார். வருகின்ற பொழுது குடகு மலைக்கு வந்தார். என்னைக்குமே இந்த புனிதமான நீர் அந்த கமண்டலத்தை கீழே வைக்க கூடாது, கீழே வைக்க கூடாது. அதனால கையில பிடிச்சிட்டே வர்றார். குடகு மலை வந்த உடனே என்னன்னு கேட்டா, சிறுநீர் கழிக்க முடியா, அது ஒரு தொந்தரவு. என்ன செய்யறது? இதுல இப்ப பாத்தீங்கன்னா அறம், தர்ம சங்கடம். புனிதமான நீரை எண்ணையும் கீழே வைக்க கூடாது, அது ஒரு விதி. சிறுநீர் கழிக்கும் போது பகுதியில் வச்சுக்கிட்டு நம்ம கையில வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது, அதுவும் ஒரு விதி, அதுவும் ஒரு விதி. அதனால அந்த சிறு கவனத்தை ஒரு பாறையில வைத்துட்டு இவர் சிறுநீர் கழிச்சிருக்காரு. அதுக்கு முன்ன என்ன ஒரு வந்திருக்குன்னா, சீர்காழியில சூரபதனுடைய ஆட்சியில அந்த தாக்கத்தினால் இந்திரன் தன் மனைவியோடு சீர்காழியில வந்து உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா அங்க இருந்தா எல்லாம் தாக்கப்படுவோம் என்று சொல்லி சீர்காழி. அங்க இருக்கும்போது பையன் வந்து சிறையில கிடக்கிறான், ஜெயந்தன் சூரபதன் சிறையில் அடைச்சிட்டான். இவன் இங்க இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணான்னா, ஒரு நாளும் பெருமானை வழிபாடு செய்திருக்கிறான், மலர் எடுத்து. மலர் எடுத்து வழிபாடு செய்யணும்னு சொன்னா என்ன வேணும்? நல்ல தண்ணீர் வேணும். என்னமோ இவன் மலர் எடுத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இவன் தண்ணீர் பஞ்சம். விநாயக பெருமான்ட்ட விண்ணப்பித்துக் கொண்டானாம், பெருமானியே நீர் இல்லாம நான் எப்படி மலர் இருக்கும், மலர்ல என்ன எப்படி நான் வழிபாடு செய்ய முடியும் எனவே அப்படின்னு சொல்லுவேன். மூத்த பிள்ளையாராகிய விநாயகப் பெருமான் தாக வடிவெடுத்து நேர பறந்து போய் அந்த கமண்டலத்துல தண்ணீர் வைத்திருந்துட்டு அவர் வந்து சிறுநீர் கழிக்க போனார் பாருங்க, அந்த கமண்டலத்தை போய் அப்படி வந்து காக்கை வடிவ அவர் கவிழ்த்தாராம். அந்த கவிழ்த்த நீர் தான் காவிரியாக தெரிகிறது என்று புராணமைப்புல சொல்லுகிற பழக்கம். புராணத்துல இது நாம் மட்டுமல்ல மணிமேகலிலேயே இருக்கு. அந்த முனிவரன் கமண்டலம் கவிழ்த்த காவிரி, கவிழ்த்த காவிரி அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை. மணிமேகலை அகத்தியனுடைய கரகத்தை கவிழ்த்த காவிரி பாவை. இங்கதான் நான் ஒரு கருத்து சொல்லிட்டு வர்றது, கரகத்தை கரகம் தானா கவிழ, கவிழ்த்த கவிழ்ந்தன்னு ஒரு இந்தன்னா போட்டீங்கன்னா, என்ன போட்டீங்கன்னா தானா கவிழ்ந்ததுன்னு அர்த்தம். கவிழ்த்தன்னு ஒரு இத்தனாவை போட்டீங்கன்னா யாரோ செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் தன்வினை பிறவினை இலக்கணம். இலக்கணம். கவிழ்ந்த தானா கவிழ்ந்து போச்சு, கவிழ்த்தன்னு பிறரால் கவிழ்த்தப்பட்டது. இது என்ன பனிமேகல் இருக்கு, அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரிப்பாவை. அப்ப யாரோ ஒன்றினால் கவிழ்க்கப்பட்டதுன்னு தெரியும். சீக்வல் டு அவர் வந்து பௌத்தரானதுனால இன்னார்னு சொல்லல, கவிழ்த்தது யார், விநாயகராகிய காத்து. சிபிஎம் எழுதினாரு விநாயகர் வழிபாடு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிந்தியதுதான். ஏன், நம்முடைய திருத்தொண்டர் வடபுலம் சென்று கவர்ந்த பொருள்களிலே விநாயகரும் ஒருவர், எனவே அது பிறகால் வந்ததுன்னு எழுதினது. நாங்களாம் ஏத்துக்குவோமா, ஏத்துக்க முடியாது, மரத்தில் இருப்பதனால அல்ல. அந்த ஏழாம் நூற்றாண்டிலேயே திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு என்ன பெயர், கணபதி ஈஸ்வரம் என்ற பெயர், மறந்துடக்கூடாது. அது அந்த காலத்தில் வைக்கப்பட்டத, அந்த கோவிலுடைய பெயர் கணபதி ஈஸ்வரம். ஏழாம் நூற்றாண்டுல கணபதி ஈஸ்வரமேன்னு பாடுகிறார் ஞானமுடைய ஞானசம்பந்தர். எனவே அந்த கோவிலுக்கே கணபதி ஈஸ்வரங்கிற பெயர் ஏழாம் நூற்றாண்டுல வந்ததில்லை, அதுக்கு முன்னே வந்தது. ஒன்று, இந்த கரகம் கவிழ்த்த காவிரிப்பாவை என்பதனாலே கவிழ்த்த என்பது யாரால் கவிழ்க்கப்பட்ட, இவரால் கவிழ்க்கப்பட்ட. எனவே விநாயகர் வழிபாடு என்பது விநாயகரை பற்றிய சிந்தனை தமிழகத்துக்கு தொன்மையானது. அந்த வழிபாடும் பெருகியது காலப்போக்கினால், எங்க கருத்து. அதனால இந்த விநாயகர் வழிபாடு பின்னால்தான் வந்து, அதுல இன்னொரு அமைப்பு இருக்கு, அது இதுவும் சொல்லுவோம்ல. நம்முடைய நால்வர் பெருமக்களிலேயே, நம்முடைய 12 திருமுறைகளிலே விநாயகரை பற்றி தனியாக எடுத்து பேசியது எங்கே, 11 திருமுறையில் தான். அது வரல விநாயகர் பற்றி தனியா இல்லை. இப்படியதன் ஒரு உண்மை கூட மிக கரியது, வழிபடு தனதடி வழிபடும் அவரிடம் தடி கணபதி வர அருளினன். கணபதியை தோற்றுவித்தோர் சிவபெருமான்கிற குறிப்பு நிறைய வந்திருக்குது, ஆனால் கணபதிக்கு வணக்கம்னு போட்ட பாட்டும் இல்லை, முருகப் பெருமானுக்கு வணக்கம்னு போட்ட பாட்டும் இல்லை. அவங்க ஒரே நெறி சிவநெறி, பெருமான் தான், அவ்வளவுதான், பெருமான் தான். இது அவங்களுடைய நால்வருடைய நெறி. அதனால் தான் திருவலஞ்சொழி வழிபாடு செய்திருக்கிறார் ஞானசம்பந்தர். அடுத்து சுவாமி மலை இருக்குது, கோகலியே திருநெல்வேலி போயிருக்கிறார் ஞானசம்பந்தர். அப்பறெல்லாம் திருச்செந்தூர் போனதா பதியும் இல்லையே, அது அவங்க நெறி, அவங்க நெறி. அதுக்காக நம்ம அது வந்து குறை சொல்லவும் வேண்டாம். நாம இனிமே நாம அப்பா அவங்க மாதிரி வந்து முருகன்லாம் வேணான்னு சொல்லல. முருகப்பெருமானை பற்றி நம்முடைய நாவுக்கரசர் பெருமான், நம் செந்தில் மேய வள்ளி மணாளனுக்கு தாதை கண்டாய், நம் செந்தில் மேயங்கிற நம்முடைய திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமானுக்கு அப்பா இல்ல. ஆகவே அவங்களுக்கு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா மேல போயிடணும். பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஆனா முடிவு அவங்களுக்கு அப்பா பெருமான், அதான் அது அவங்களுடைய நெறி, அது அவளுடைய நெறி. நம்ம அது காரணம் வந்து, அதனால் விநாயகர் தனி வணக்கம் கூட ரொம்ப ரொம்ப பின்னாலதான். ஆனா அது கருதி ஏழாம் நூற்றாண்டுலதான் பிள்ளையார வந்தாங்க, அது தவிர அவ்வளவுதான். எனவே ஆதி மாதவ முனி அகத்தி என்ற பூத நீர் கமண்டலம் பொடிந்த காவிரி. பாருங்க, அகத்தியன் தனாது கரகங்க விழ்த்த காவிரி பாவி மணிமேகலையா என்னது, அகத்தி என்றாரு பூத நீர் கமண்டாலம் பொழிந்த அப்படியே இருக்கு மணிமேகலை சொன்ன கூட்டு. அந்த புராண வரலாற்றை எல்லாரும் எடுத்திருக்காங்க, நம்பி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது சீக்களை சாத்தனாரும் நம்பி இருக்கிறார், சொல்ல வேணும் அவசியம் இல்லை. மணிமேகலை சொல்லும் போது இந்த மாதிரி காவிரியிலிருந்து சிறப்பு பேசிட்டு போறது, அந்த கரகங்க விழுத்து சொல்லணும்னு என்ன தலையெழுத்து, நம்பி இருக்க, நம்பி இருக்க. அதனால சொல்லு, இப்படிப்பட்ட அந்த காவிரி மாதர் மண் மடந்தை பொன்மார்பில் தாழ்ந்ததோர் ஓத நீர் மிச்சு இளத்தாமும் ஒக்குமால். ரொம்ப அருமையா ஒரு ஒரு உருவகம். இந்த தமிழக மடந்தைங்கிற ஒரு பெரிய பெண், இன்னைக்குமே நிலத்தை நாம் மடந்தைன்னு சொல்லுவோம். ஆமா, எல்லாருமே நம்ம பெண்ணாதான் வச்சு பாவிக்கிறோம். நிலத்தை மடந்தையாக, நீரை மடந்தையாக, காவிரி தாயே அப்படிதான் சொன்னானே தவிர காவிரி அப்பா அப்படின்னு இன்னைய வரைக்கும் திசைதிருந்து கேடு கட்டு போன காலத்திலும் கூட காவிரி தாயே, ஏன் காவிரி அப்பாங்கிறது. நீரையோ நிலத்தையோ தாய் என்றுதான் கண்டு வணங்கும். அதனால நிலமடந்தை, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் உலகம். இவர் இப்போ திருவள்ளுவர், இளம் என்னும் அசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். நிலம் என்னும் நல்லாள் பெண், அதெல்லாம் சொல்றேன். எந்த ஒன்று எடுத்தாலும் முன்னோடி திருவள்ளுவரே, நிலம் என்னும் நல்லாள். ஆகவே இவரும் இந்த நிலமடந்தையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த காவிரி எப்படி இருக்குன்னார், நீண்ட ஒரு மாலையாக இருக்கணும், மாலையாக இருக்கு. எனவே எங்கள் நிலமகள் நடந்திருக்கிற ஒரு பெரிய மாலை எது என்ன, அது காவிரி தான், காவிரி ஆகிய மாலை என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த காவிரியை மாலையாக சொல்லுகிறார். செவிலின்னு சொல்லு, செவிலி செவிலினா வளர்ப்பு தாய், அந்த காலத்து இந்த நற்றாய் செவிலித்தாய் ஐவகைத்தாயர் கடைப்பகலாம் ஐவகைத்தாயர் சொல்றாங்க. ஊட்டுவாள் தாளாட்டுவாள் அதுக்கு மட்டும் தனியா ஒரு தாய். ஆமா எல்லாம் செல்லம் இருந்தா என்ன அஞ்சு விதமான தாயம். அதுல நீ பெற்றெடுத்த பாருங்க பெற்றெடுத்தோட சரி நற்றாய் செவிலி தாய் தான் கூடவே இருந்து வளர்த்தோம். அது போல இந்த காவிரி எப்படிப்பட்டதுனாரு செவிலி தாய் போல நிலமகளாய் நிலமகளாகிய மடந்தைக்கு வளர்ப்பு தாயாக இந்த காவிரி இருக்கு. இதை இளங்கோடிகள் இளங்கோடிகள் ரொம்ப அழகாக ஆச்சுன்னார். ஏன்னா அவர் காவிரியை பற்றி சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க காப்பிய தலைவனே ரெண்டு பேருமே தன்னையும் கோவலனும் ரெண்டு பேரும் கும்புவார். அதனால் காவிரியை மறக்க முடியாது. அவர் இதையே மறுக்கணும். வாடி அவன் தன் வளநாடி மகவாய் வளர்த்தும் தாயாகி ஊழி உய்த்தும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. எனவே காவிரியே நீ மகவாய் வளர்க்கும் தாயாகின இந்த தமிழகத்தை செவிலியாக இருந்து வளர்க்கிறார். இன்னைக்கு நம்ம செவிலித்தாய் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். நமக்குரிய செவிலித்தாய் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு அவளை சிறைப்படுத்தினால இப்ப நம்ம செவிலித்தாய் எல்லாம் இருக்கு. நம்ம செவிலித்தாய் அயலாளானால் ஆக்கப்பட்டாள். ஆனால் சொல்லப்படாது ஆக்கப்பட்டாள். ஆகவே மகவாய் வளர்க்கும் தாயாகி என்று சொன்னார் இளங்கோடிகள். இவர் செவிலி போன்றது அந்த இளங்கோடிகள் வாக்கு அப்படி. இந்த மகவாய் வளர்க்கும் தாயாகிங்கிற அந்த விரிவுரைக்கு செவிலி போன்றது இந்த நிலமகளுக்கு செவிலியாக இருக்கிறது என்று சொல்லி காவிரி சிறப்பு ரொம்ப அருமையா சொல்லுகிறார் பல பாட்டுல. அந்த அதோட நம்ம அதை நிறுத்தி காவிரி சிறப்பை நிறுத்தி இனி இந்த காவிரியானது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்ற ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு அதையும் சொல்லணும். காவிரியானது ஓடுகிற தண்ணி தான். நமக்கு என்ன இருக்குன்னா ஓடுகிற தண்ணி தெரியும். அது கூட நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த தண்ணியை கூட எங்க பார்க்கணும்னு கேட்டா எங்க பக்கம் பார்க்கணும். எங்க பக்கம்ங்கிறது முசிறி அல்லது ஏற்கலை குளித்தலை. இங்க பார்க்கணும் காவிரி நல்ல ஒன்னரை மைல் அகலம் அற்புதமாக அகண்ட காவிரி என்று சொல்கிறோமே அந்த அகண்ட காவிரி இருக்கிறது. ஆனால் இந்த ஆடி மாதம் 18 வந்துன்னு சொன்ன இருமருங்க அப்படி கரை புரண்டு போகும் கரை புரண்டு போகும். இங்க இருந்து நீங்க அந்த பரிசல்ல போகணும்னு சொன்ன அப்ப ரெண்டு அணா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு அணா அணான்றது இப்ப அணாவெல்லாம் போட்டுட்டு ரெண்டு அணா தீயை கொடுத்து ஏறி உட்காந்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அவன் எதிர்கரைக்கு போவார். 1.5 மணி நேரம் அந்த மூங்கில்ல தள்ளி 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 படகு வச்சு வாழ்க்கை ஏனும் ஓடம் வழங்கு இந்த பாடம்லாம் வர்றானே அது மாதிரி இந்த ஓடம் போகணும். ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த காவிரி போயிட்டு இப்ப அந்த மாதிரி கரை புரண்டு வந்த காட்சியை அன்னை காலத்துல யாரும் பார்க்கவே அப்படி வருகிற காவிரி. அந்த காவிரியில என்ன போகிறது தண்ணீர் தான் போகிறது. ஆனால் சேக்கலார் சுவாமிகளுக்கு நீங்க நல்லா கவனிப்பா இரு மருந்து இருக்கிற அந்த காவிரியில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணீர் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிப்பா நல்லாதான் கவனிக்கிற சுவாமி நல்லா அருமையா அது பாட்டு தண்ணி போயிட்டே இருக்குது. நல்ல அந்த நீர் குமிடி எழுந்ததுல இருந்து ஆழமா இருக்கிறதுல தேமா போயிட்டு இருக்கு. அல்ல எது வண்ண நீள் வரை தர வந்த மேன்மையால் எண்ணில் பல் அறங்காலும் வளர்க்கும் ஈகையால். அதான் சேக்கலாருடைய தனி இலக்கல். காவிரியில எழுதலாம் எத்தனையோ தீசிச்சு எழுதலாம் இல்லவா. புலவர் நாவில் பொருந்திய காவிரி இது வரைக்கும் எந்த எந்த நூற்றுக்கும் எழுதல தீகச்சிரி. புலவர் நாவில் பொருந்திய பூங்குடின்னு சிலப்பதியார வரி வையாத்து சொல்றார். எப்படி எழுதுங்களேன் புலவர் நாவில் பொருந்திய காவிரி. காவிரியை பற்றி இதுவரைக்கும் சங்கரிக்கும் போது இதுவரைக்கும் அழகாக எழுதலாம். 290 பக்கம் இல்ல 2000 பக்கம் எழுதலாம். எங்க எழுதுறீங்க அந்த வைரமுத்தோடவே 300 ரூபாய்ங்களா நல்லதான். அதுக்கு மேல போகவே மாட்டேங்கிறான். நாங்க என்ன பண்றோம் தள்ளனா கூட போக மாட்டேங்கிறான். இவங்களோட கண்ணதாசன் கூட இப்படியே நின்னு இதுக்கு முன்னால ஒரு இலக்கியம் இருக்குது நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அது சுத்தம் மறந்தே தான். என்ன பண்ற பக்தி இலக்கியம் அதுக்கு முன்ன இருக்கிற சங்க இலக்கியம் காவிரியை பற்றி கொட்டி இருக்கிறாங்க கொட்டி. புலவர் நாவில் பொருந்திய காவிரி அழகாலதெல்லாம் அப்படி இருந்தால் புலவர் நாவில் பொருந்திய காவிரி என்று ஒருவன் எழுதினால் நம்முடைய சேக்கடாரிடத்தில் வருகின்ற பொழுது ஒரு தனி முத்திரை கிடைக்கும். அது அங்கிருந்து வட்டோம் சங்கரகத்திலிருந்து வட்டோம் நாங்க ஒண்ணு மாறல. ஆனால் சேக்கடாரத்தில் என்ன கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் சொன்னாங்க ஒரு தடவை தனியா அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய சேக்கடா பெருமான் இங்கிருந்து 2 மருங்கு முசிறிலிருந்து குளித்தலையில இடையில போறது என்ன தண்ணி என்ன போகுதுப்பா காவிரி. அதுல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? தண்ணீர். தண்ணீர் அல்ல. இந்த காவிரி எங்கிருந்து வருது? குடகு மலையிலிருந்து வருது. எங்க அம்மா எங்க இருந்து பிறந்தா? உமையம்மையார் இமயமலையிலிருந்து. அப்ப இது வந்து ஒரு மலையிலிருந்து பிறந்தது. எங்க அம்மாவும் ஒரு மலையிலிருந்து, அங்கே அவ இமயமலை, இங்க குடகு மலை. அதான் இந்த காவிரி அங்கேயிருந்து தோன்றியது, பூம்புகாரில் போய் கலக்குது. பொதுத்தம் போன்றது அவருடைய கருணையாக இருக்கிறது. ஆகவே காவிரி இறங்குகிற நீங்கள், இது யாருக்குள்ள கருணை? உமையம்மை வழங்குகின்ற கருணை. அவன் அருளே அவன் என்ன பொழியாய் மழையேலோர் என்பாய். மழையே நீ பெய்யணும். எது போனாரு? அவன் அருள் போல பொழியும். அவன் அருள் எது? ஸ்ரீஞான சித்தியார் அருளாது சக்தியாகும் அறந்தனக்கு. ஸ்ரீஞான சித்தியார் அருள் அருள் என்று சொல்வது பெருமாட்டி தான். அப்போ உள்நேயில் கருணையின் ஒழுக்கம் போன்றது. இதுதான் தேக்கலாருடைய தனிச்சுவை. பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கழிவளவ என்றாரே புலவர். இப்படி ஒரு அருமையானது. இன்னொரு பாட்டு, அதே காவிரி. இப்ப என்ன ஆயிற்று? அம்மையாக கண்டார். இப்பொழுது அதே காவிரி. இது மறுநாள் பாடம், முதநாள் பாடம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார். நேற்று காவிரியை பத்தி என்ன சொன்னீங்க? காவிரியில் ஓடுவது தண்ணீரா அல்லங்கய்யா? என்னது? அம்மையினுடைய கருணை ஒழுக்கம். இன்னைக்கு அதே காவிரி. வாங்க திருப்பராய்த்துறை போவோம். முக்கொம்பு பிரிஞ்சிடப்படாது. முக்கொம்புல இந்த கொள்ளிடம் பிரிஞ்ச பிறகு காவிரி இரண்டா போயிட்டது. அது அவ்வளவு அந்த அகற்றி குறைஞ்சு போச்சு. அதனால நீங்க அதுக்கு அந்தன்னே பார்க்கணும். முக்கொம்புக்கு முன்னே பார்த்தாதான் காவிரி காவிரியா பார்க்கலாம். இன்னைக்கு அழைச்சிட்டு போனேன். இன்னைக்கு நீங்க இந்த காவிரியை பாக்குறீங்க. என்ன ஓடுது? அம்மையினுடைய ஒழுக்கம் ஓடுகிறனர். அதை விட்டுட்டு இன்னைக்கு வேற மாதிரி சொல்லணும் அல்லவா? என்ன இந்த காவிரியில வந்து என்ன வருது பாத்தீங்களா? ரெண்டு பக்கமும், ரெண்டு பக்கமும் என்ன வருது? மலர்கள் வருது. ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற நல்ல அந்த மலர்ச்செடிகள் தாமியே கொட்டுவதனால அது அப்படியே மலரா வருது. சரி, இந்த ஆறு எங்கெங்கெல்லாம் சுத்தி வருது? என்ன இங்கோ சுத்தி வருது அல்ல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாயனூர் பக்கத்துல, மாயனூர் அது நீங்க குளித்தலை லாலாப்பேட்டை மாயனூர் அப்புறம் கரூர், அது வந்து ரயில்வே நிலையம். இப்படி வந்தீங்கன்னா முக்கொம்பு முசிறி தொட்டியம் நாமக்கல் இப்படி வந்து இது பேருந்து, அது ரயில். நடுவில் காவிரி, காவிரி தென்கரை வடகரை என்ற பதில. இது வடகரை தென்கரை அப்படியா இருக்கும். இந்த அமைப்புல அந்த ஆறு போகின்றது. இதுல பல இடங்கள்ல வருகின்ற பொழுது அப்படியே அந்த கோவிலை அப்படியே தழுவி போகும். கோவில் எல்லையை தழுவி போகும். இந்த காவிரி ஆறு பல இடங்கள்ல எப்படி வருது? திருக்கோவிலை தழுவி போகும். வரும்போது என்ன கொண்டு வருது? மலர்கள் கொண்டு வருகிறது அப்படின்னு. அப்போ மலரும் தண்ணியும் காலையில் கொண்டு செய்வது என்ன? வழிபாடு. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. ரொம்ப சாக்கட்டு திருமூலதான். ஏ சாமி புண்ணியம் என்ன பண்ணுவாரு? பன்னீர் உண்டு, சந்தனம் உண்டு. எவன் எத்தனை பேருக்கு முடியும்? முடியாது. பார்த்தாரு இப்ப அவனுக்கு திருபூஜை ஆட்டம். ஆமா, இவ்வளவு பூ, ஒரு இந்த ஒரு தம்பள தண்ணி போதும் கூட, இது போதுங்கள. அடிப்படை தேவை இவ்வளவுதான். புண்ணியத்திற்கு அடிப்படை தேவை பூவும் நீரும். புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருந்து. ஏ சாமி, ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மற்றவங்க எல்லாம் பூஜை பண்றாங்க, என்னென்னமோ சந்தனம் போடுறாங்க, என்ன பன்னீர் ஊத்துறாங்க, இது பண்றாங்க, குடம் குடமா பால் ஊத்துறாங்களே சுவாமி. நான் இந்த வெறும் பூவும் தண்ணியும் வச்சா ஆண்டவன் அருள் அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். இந்த ரெண்டு ரெண்டு இருந்தாலே போதுமானார். போதுண்டா தம்பி, அன்பா மட்டும் செஞ்சீங்கன்னா இது ரெண்டு இருந்தாலே ஆண்டவன் அருள் புரிவான். அப்படி இருக்கும்போது வழிபாடு செய்யாம சில பேர் நழுவுறாங்களே, அவன் பாவி பெய போடான்ட்டார். எண்ணிலி பாவிகள் ஈசன் எம் இறையை நன்னறியாமல் நடுவுகின்றார்கள். திருமூல திருமந்தத்துல பல இடங்கள் விளங்காமையும் இருக்குது. இங்க உள்ள போனா விளங்காது, வெளியில வந்தா விளங்கும். அவர் உள்ளும் போவார், புறம்பும் வருவார். வெளியில வரும்போதெல்லாம் விளங்கும், உள்ள போகும்போதெல்லாம் விளங்காது. ஏன்? நாம உள்ள போகல. நம்ம இருக்கிறதெல்லாம் வெறும் புறம் போதல் தானே, உள்ளே போகலையே. போயிருந்தா நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? உள்ள போனா பல செய்திகள் தெரியும், போகல. அதனால இதெல்லாம் புறமே பேசியது. ரொம்ப சுருக்கம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். என் நிலிப்பாவிகள் ஈசனின் நிறை நன்னறியாமல் நழுவுகின்றார். ஆகவே இப்பொழுது அன்பர்களுக்கு என்ன தேவை? புண்ணியம் செய்வார்க்கு நல்ல தண்ணீர், நல்ல மலர். இப்ப இந்த காவிரியில, இப்ப காவிரியில என்ன இருக்குது? நல்ல தண்ணீர். அது மேல என்ன இருக்குது? நல்ல மலர். இது எங்கெங்கெல்லாம் அணைஞ்சு வருது, கோவில்கள் எல்லாம் அணைஞ்சு வருது. அப்போ பக்கா அடியவர் பா அடியவர், இது சேக்கலாருடைய தனி இலக்கியம். இன்ன அன்னையாக கண்டார், இப்பொழுது அடியவராக கண்டார். வம்பூலாம் மூலர் நீரால் வருதலால், வம்புன வாசனை, வம்பூலாம் மலர் நீரால் வழிபட்டு செம்பொன்வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈரும் பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பரும் ஒக்குமால். அதனால எப்படி அடிவர்கள் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வார்களோ அதுபோல இந்த மலைத்தலைய கடற்காவிரி தன்பால் இருக்கிற நீரும் தன்பால் இருக்கிற மலரையும் கொண்டு எண்ணில்லாத சிவாலயங்களோடு ஊடி அப்படியே கலந்து கலந்து செல்வதனால இது ஒரு பெரிய அடிவராக காட்சியளிக்கிறது. நேற்று என்ன சொன்னேன், அம்மையினுடைய ஒழுக்கமாக இருக்கேன். இன்னைக்கு என்ன சொன்னேன், அடியவராக இருக்கிறது இந்த இலச்சனைகள் இவருக்கு இவருக்கே சரியாது. இதே மலரும் தண்ணியும் கொள்ளுகிறார் இளங்கோடிகள், ஆனால் அவர் சிந்தனை வேறையாயிட்டது, வேறையாயிட்டது. இதே காவிரி தான், இதே மலர் தான், அவர் எடுத்துக்கொண்ட காப்பியம் வேற, அவருடைய நோக்கம் வேற. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அவர் இப்படி போகல இல்லைங்களா. ரொம்ப ஒரு ஒரே பாட்டு வேணா சொல்றேன், காணல் வரி படிக்கணும், யாரும் படிக்க வேண்டிய நூல், அதுல ஒண்ணு யாரும் மாற்றணும். ஒரு 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 பெரும் இன்பத்தை ஒரு கற்பு நிலையை நாம் மறந்து விட்டோம், திறந்து விட்டோம். மருங்கு வந்து சிறந்த மணிப்பூவாடை அது போத்து அடாரா காவிரி வருகிறது. ஏமா நீ ரெண்டு பக்கமும் எப்ப பார்த்தாலும் உனக்கு நல்ல ஒளி, மங்கள ஒளி. என்னது வண்டுகள் ஒளிக்குதான். மருங்கு வந்து சிறந்த மணிப்பூவாடை அது போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல மலர்கள் கொட்டி இருக்குத, அதனால தண்ணியே தெரியல, மலராதான் தெரியுதான். ஏன், எங்க அம்மா கற்பு கரைச்சி உடம்பே முழுசும் மறைச்சுக்கிட்டு தான் போவா, அப்படிதான் போவா. நம்ம முன்னைய பிரதமர் மாதிரி, பிரதமர் என்ன முக்காட்டினால மட்டும் மற்றதெல்லாம் சொல்ல, அவங்க என்ன எல்லாத்தையும் முக்கால் போட்டு தானே போனாங்க. அதனால நம்முடைய காவிரி பத்தியா நல்ல ஒரு பெண்ணு இந்த அறகுறை ஆடை அப்படிலாம் உடுத்துற பழக்கமெல்லாம் இல்லை, அதான் 20th century பாத்துங்க. ஆனா இந்த 100th century போற எங்க காவிரி மணிப்பூவாடை அது போட்டு, என் மணிப்பூவாடை அது கட்டின்னு சொல்லப்படாதா, அது போர்த்து என்றால் இந்த மாநிலத்தினுடைய கற்பை காட்டுவதற்காக. அதான் உங்கள்கிட்ட இலக்கிய ஆசிரியன்ட்டு இருக்கு, என் கட்டின்னு சொன்னா நான் இலக்கியம் போகலையே, அணிந்துன்னு சொன்னா போகலையா. இந்த அணிந்து கட்டி உடுத்து என்பதை விட மணிப்பூவாடை அது போர்த்து, கருங்கயல் கண் விழி சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. உடனே நம்மால் எங்க பையன் சும்மா இருக்கானா, ஐயா இந்த அம்மா வந்து அந்த பூவை போட்டிட்டு போனா கண்ணு தெரியணுமே, மக்கு பயல கண்ணியமா முடிக்குவா. கருங்கயல் கண் விழி சொல்லி அந்த மீன்களாகிய கண்களை கொண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போறான்.